நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
மருத்துவர் ஜெயமோகனின் நெறியாள்கையில் லாஃபிங்கோ லாஃபிங் என்ற மேடை நாடகம் சிட்னி மற்றும் மெல்பர்ன் நகரங்களில் மீண்டும் மேடை ஏறுகிறது. இந்த நாடகம் தொடர்பிலும் இன்னும் சில விடயங்கள் தொடர்பிலும் மருத்துவர் ஜெயமோகனோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். வணக்கம் டாக்டர் ஜெயமோகன்.
வணக்கம்
டாக்டர். லாஃபிங்கோ லாஃபிங் மேடை நாடகம் மீண்டும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மெல்பர்ன் மற்றும் சிட்னியில் மேடை ஏறுகின்றது. ஏன் இவ்வளவு பெரிய இடைவேளை டாக்டர்?
இடையில கோவிட் வந்து அதில் சில வருடங்கள் போய்விட்டன. தவிர உண்மையிலே இப்படி ஒரு நாடக கொத்து, அதாவது பல நாடகங்களை சேர்த்து செய்வதென்றது மிகவும் ஒரு கடினமான காரியம். உண்மையில எங்களுக்கும் அது போய் கொண்டு போறது, தொடர்ந்து அப்படி செய்வது மிகவும் கஷ்டமாக இருந்தது. நடிகர்கள் எல்லாரும் ஒருங்கிணைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை தருவது மிகவும் ஒரு கடினமான விஷயம். அதனால்தான் எங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்தன. இப்போது எங்களுக்கு நிதி தட்டுப்பாடு, எங்களுடைய சேரிட்டி கதைகளுக்கு அதற்காக திரும்பி செய்ய வேண்டும். அதோடு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது, எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இன்னும் செய்யவில்லை என்று. ஆனபடியால் நாங்கள் இதை திரும்பி மெல்பர்னிலும் சிட்னியிலும் செய்யலாம் என்று தொடங்கியிருக்கிறோம்.
ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இதை நீங்கள் செய்கிறீர்கள் டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள். இதனூடாக சேகரிக்கப்படுகின்ற நிதியை நீங்கள் என்ன மாதிரி செலவிட திட்டமிட்டிருக்கீர்கள்?
எங்களுக்கு ஒரு சேரிட்டி உள்ளது, சிவனருள் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு சேரிட்டி ஒர்க் நடத்துகின்றோம். இலங்கையில் சிவனருள் ஃபவுண்டேஷன் ஒரு பிள்ளைகள் விடுதியை நடத்துகிறது, சிறுவர்கள் இல்லம் ஒன்று. அதில் கிட்டத்தட்ட 200 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்களும் பெண்களும். திருக்கேதீஸ்வரத்தில் இருக்கின்றது. அது தவிர நாங்கள் ஒரு ஃபேக்டரி, பேக்கரி, ஃபேக்டரி கிளிநொச்சியில் இருக்கிறது, பேக்கரி புதுக்குடியிருப்பில் இருக்கின்றது. இது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக தொடங்கப்பட்டது. இன்று பெரிய ஒரு ஆலவட்சியமாக வளர்ந்து பலவிதமான தயாரிப்புகளை உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. கிட்டத்தட்ட 100 பேர் வேலை செய்கின்றார்கள். சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா, இப்படி பல நாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் வருகிற நிதியை நாங்கள் எங்களுடைய சேரிட்டி ஒர்க்குக்கும் நல்ல விஷயங்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கோம். இதை தவிர நாங்கள் ஒரு 2000 பிள்ளைகளுக்கு படிப்பு வசதிகள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். 2 ஒருங்கிணைந்த பண்ணைகள் வைத்திருக்கின்றோம். மற்றது மலைநாடு, திருவோணமலை, மட்டக்களப்பு மாவட்டங்களில் பெரிய அளவில் நாங்கள் சுய வாய்ப்பு தொழில்கள் மட்டுமல்லாமல் அறநெறி பாடசாலைகள், கல்வி நிலையங்கள் என்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். எட்டியாந்தோட்டை மலைநாட்டில் ஒரு வயோதிபர் இல்லம், மற்றது கம்ப்யூட்டர் சென்டர், அப்படி பல செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு எல்லோரும் உதவினால் மிகவும் உதவியாக இருக்கும். பெரிய பெரிய விஷயங்களை எங்களால் சாதிக்கக்கூடியதாக இருக்கும். பலர் எங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்கின்றார்கள், அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையில் அவர்களுடைய உதவி இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் தொடர்ந்து எங்களுக்கு பலர் உதவினால் இன்னும் நல்ல விஷயங்களை பெரிய அளவில் எங்களுக்கு முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே எல்லோருக்கும் எங்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுமாறு கரம் கூப்பி வேண்டுகின்றோம். உதவி செய்ய விரும்பினால் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பேர் ஜெயமோகன். எல்லாவிடில் எங்களுடைய இமெயிலில் தொடர்பு கொள்ளலாம், sivanarulillam@gmail.com, அதில் தொடர்பு கொள்ளலாம்.
மேடை நாடகம் பற்றி சற்று பார்ப்போம் டாக்டர். இப்போ நகைச்சுவை என்பது ஒரு வித்தியாசமான பரிமாணங்களாக ரீல்ஸ், டிக்டாக், ஸ்டாண்ட் அப் காமெடி என்று வேறு வேறு தளங்களில் கிடைக்கிறது. அதனுடைய அந்த ட்ரெண்டும் மாறிக்கொண்டு செல்கிறது. அப்படி ஒரு சூழலில் இந்த மேடை நாடகம் ஊடாக அல்லது இந்த நகைச்சுவை நாடகம் ஊடாக ரசிகர்களை சிரிப்பூட்டுவது, மகிழ்வூட்டுவது என்பது உங்களுக்கு எவ்வளவு சவாலானதாக இப்போது இருக்கிறது என்றால், ஒரு தலைமுறை இடைவெளி வந்துவிட்டது இல்லையா?
நாங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மாற வேண்டும். பழைய நகைச்சுவைகளையே திரும்பி திரும்பி சொல்லி கொண்டிருந்து அது எடுபடாது. நாங்களும் அதற்கேற்ற மாதிரி மாறித்தான் அந்த காலத்துக்கேற்ற நகைச்சுவைகளை கொடுக்க வேண்டும். உண்மையில் ஒரு காமெடி ஸ்கிட் எழுதுவதோ நடிப்பதோ மிகவும் கஷ்டமான ஒன்று. உண்மையில் ஒரு சீரியஸ் டிராமாவை விட காமெடி டிராமா செய்வதுதான் கஷ்டம். ஏனென்றால் ஆக்களை சீப்பூட்ட வேண்டும். அதற்கு முக்கியமானது இந்த டைமிங் என்று சொல்லுவார், காமெடி டைமிங் அண்ட் பாடி லாங்குவேஜ். இவைகளை சரியாக பயின்றால்தான் எங்களுக்கு அந்த சிரிப்பை ஊட்ட முடியும். இந்த முறையும் எங்களுடைய நாடகத்தில் பல மாடர்ன் தீம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அந்த மாற்றம் ஏற்படுத்தாமல் மற்றவர்களால் ரசிக்க முடியாது என்றுதான் நான் நம்புகின்றேன். நீங்கள் சரியாக சொன்னீர்கள், காலத்தோடு மாறுபட்டுத்தான் நகைச்சுவை நாங்கள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது.
அதே போன்று கருப்பொருளை எடுத்துக்கொண்டால் டாக்டர், முன்னைய காலங்களில் ஒரு நகைச்சுவையை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட அல்லது நகைச்சுவையாக பார்க்கப்பட்ட பல வடிவங்கள் இப்போது ஒரு குற்றமாக அல்லது அது ஒரு நகைச்சுவை அல்ல என்பதாக, உதாரணமாக புலியிங், பாடி ஷேமிங் என்று பல அம்சங்கள் இப்போது விழிப்புணர்வு வந்துவிட்டது இல்லையா. அந்த கருப்பொருளை தேடுவது எவ்வளவு சவாலாக இருக்கிறது டாக்டர்?
ஒரு பெரிய சவால் தான், நீங்க சரியா சொன்னீர்கள். ஆனால் முன்னமே எனக்கு இந்த பாடி ஷேமிங் அவைகளெல்லாம் ஈடுபாடு கிடையாது. உண்மையில் அப்படி சொல்லி ஒருத்தருக்கு சிரிப்பை ஊட்ட வேண்டும், மற்றவருடைய சிலருடைய பழைய படங்கள் பார்த்துருப்பார், செந்தில் கவுண்டமணி என்று ஆளையால் அடித்து கொண்டிருப்பார்கள், அவரை பற்றி அந்த மண்டை இந்த மண்டை என்று சொல்லுவார். எனக்கு அதுகளில் அன்றுமே ஈடுபாடு இருந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லுவது மிகவும் சரி. இப்பொழுது ஏதாவது சொன்னால் நீங்கள் கோயிலை பழிக்கின்றீர்கள், அவரை பழிக்கின்றீர்கள், இங்கே செய்கிறீர்கள், இந்த சமுதாயத்தை பழிக்கின்றீர்கள் என்று பல குற்றச்சாட்டுகள் வரும். அதிலிருந்து தப்பித்து நடுநிலையாக ஒரு ஹாஸ்யத்தை உருவாக்கவும் மிகவும் கடினமான விஷயம். மற்றது எல்லோரையும் எப்பவுமே சந்தோஷமாக்கவும் முடியாது. எங்களுக்கு எங்களுடைய மனம் சுத்தமாக இருந்து ஏழுமானதை செய்யலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து பொருள். எவரையும் ஹேர்ட் பண்ண வேண்டும் அல்லது எவரையும் நோவா பண்ண வேண்டும், புண்படுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம் இல்லை. ஆனால் மிகவும் கவனமாகத்தான் எழுத வேண்டும், நடிக்க வேண்டும் என்று நானும் உணர்ந்து கொள்கிறேன்.
ஒரு அரங்கத்துக்கு வந்தது இந்த நாடகம் என்றில்லை, ஒரு கலை படைப்பை, ஒரு அரங்காற்றுகையை ஒருவர் ஒரு அரங்கத்துக்கு சென்று நேரில் சென்று ஒரு படைப்பை பார்ப்பது, அதை ரசிப்பது ஒருவருக்கு எத்தகைய நன்மைகளை கொண்டு வரும், அது எவ்வளவு முக்கியமானது?
பலவிதமான பல பரிமாணங்களில் இதில் நன்மை உண்டு. ஒன்று, அந்த அந்த கலையை வளர்க்கிறீர்கள், அந்த கலையை ப்ரொமோட் பண்ணுகிறீர்கள், அது ஒரு பெரிய விஷயம். ஒரு முக்கியமாக ஒரு ஹாஸ்ய நாடகம் மனம் விட்டு சிரிக்கும் போது எல்லா வழிகளும் வருத்தங்களும் பறந்து விடும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் ஒருக்கா சிரித்து போட்டு பார்க்கும்போது உங்கள் உடம்புல ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். அது மெடிக்கலி ஆல்சோ ப்ரூவ். ஏன்னா நீங்கள் ஒரு எண்டோஃபின் என்று சொல்லக்கூடிய ஒரு சுரப்பு சுரந்தால் டிப்ரெஷன், கவலைகள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்று மருந்தாக பயன்படுகிறது. எனவே ஒரு ஒரு மண்டபத்துக்கு சேர்ந்து ஒரு நல்ல நாடகத்தை பார்த்து பாராட்டி வரும்பொழுது ஒரு தனி ஆனந்தம் ஏற்படுகிறது. அதால் பல நல்ல உள்விளைவுகள், உடலில் உள்விளைவுகளும் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன்.
இப்போது மெல்பர்ன் சிட்னியில் இந்த நாடகத்தை நீங்கள் மீண்டும் அரங்கேற்றுகிறீர்கள் டாக்டர், அந்த நிகழ்வு பற்றி சொல்லுங்கள். மெல்பர்னில் நுழைவுச் சீட்டுகள் இருக்கின்றதா, சிட்னியிலும் இருக்கின்றதா, எப்படி எங்கே பெற்றுக்கொள்ளலாம்?
உண்மையில ஒரு நல்ல விஷயம், லாபிங் ஓ லாபிங் என்று சொன்னவுடன் டிக்கெட்டுகள் நாங்கள் எதுவுமே ப்ரமோட் பண்ணாமலே போய்விடுகின்றன. அது ஒரு நல்ல விஷயம். மெல்பர்ன் டிக்கெட்டில் முடிந்து விட்டது, இப்பொழுது விற்பனைக்கு இல்லை. மெல்பர்ன் ஒரு கிழமைக்கு முதலே ஹவுஸ்ஃபுல் ஆகிவிட்டது. சிட்னி ரெண்டு ஷோவும் கூட ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல், ஒரு 5-6 நுழைவுச் சீட்டுகள் தான் இருக்கின்றன. இங்கே நாங்கள் 2 காட்சிகள் செய்தோம், 2ஆம் தேதி மேயும் 4ஆம் தேதியும் ஒரு சில நுழைவுச் சீட்டுகள்லாம் அங்கே இருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம். கிட்டத்தட்ட ஒரு $80,000 ஆஸ்திரேலியன் டாலர் இந்த 3 காட்சிகளிலுமே நாங்கள் சேரிட்டிக்கு சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கின்றேன்.
நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த நாடகம் வருகிறது. அடுத்த கட்டமாக ஏதேனும் திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? ஏனென்றால் உங்களுக்கு பல முகங்கள் இருக்கின்றன. திரைப்பட இயக்குனர், நடிகர், நாடக இயக்குனர், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் என்று பல முகங்கள் இருக்கின்றன. மேடை நாடகத்தை பொறுத்தவரையில் அடுத்தடுத்த திட்டங்கள் எதுவும் இருக்கின்றனவா, அடுத்த திரைப்படத்தில் ஏதாவது புதிய திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா?
தற்போதைக்கு பெரிய திட்டங்கள் என்று கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு கனவு உண்டு, அதாவது ஒரு ஒரு ஹாஸ்யமான ஒரு திரைப்படம். ஒரு திரைப்படத்தில் தொடங்கி முடியும் மட்டும் மக்கள் வயிறார சிரிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் இல்லையா. உண்மையான ஒரு தரமான படத்தை தயாரிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ப பணமும் நிதியும் தேவை. அதற்கென்று ஒரு தயாரிப்பாளர் வரும் வேளையில் நாங்கள் ஒரு அழகான திரைப்படத்தை, ஹாஸ்யமான ஒரு திரைப்படத்தை, அந்த காலத்து காதலிக்க நேரம் இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை கட்டாயம் எங்களால் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை உண்டு. அப்படி ஒன்றை செய்வோம். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த நாடகங்களாக இருக்கட்டும் திரைப்படங்களாக இருக்கட்டும் என்னுடைய படைப்புகளை நான் ஏதாவது ஒரு படிப்பினையைத்தான் கொடுக்க விரும்புகிறேன். அது முடிந்தும் போது சிரித்தால் மட்டும் போதாது, சிந்திக்கவும் வேண்டும் அல்லவா, அது அந்த சிந்தனையை தூண்ட வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகின்றேன். அப்படி ஒரு படைப்பு செய்ய வேண்டும் என்பது ஒரு எனக்கு ஒரு லட்சியம். பார்ப்போம், கடவுள் விட்டால் கட்டாயம் நடக்கும் என்று நம்புவோம்.
மிக்க நன்றி டாக்டர். உங்களது கலைப்பணியும் மருத்துவ பணியும் அதே போன்று இப்படியான உதவும் பணிகளும் தொடரட்டும். மிக்க நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.